நான் கேட்கிறேன், முதல்ல கல்லுதான் எரியணுமா? ஏன் முதல்ல மொட்டை அடிக்க கூடாதா? முதலில் குருபானி கொடுக்க கூடாதா? முதலில் தவா செய்யக்கூடாதா? என்னை நீங்க கேள்வி கேட்டால் கூடும் என்று நான் பதில் சொல்வேன். ஏன் கூடும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரிசையில் செய்திருந்தாலும் ஒரு சஹாபி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கல் எறிவதற்கு முன்னால என்ன பண்ணாங்க? குருபானி கொடுத்தார்கள். சரியா? குருபானி கொடுத்தபடி ரெண்டாவது என்ன பண்றாங்க? கல் எறிகிறாங்க. குருபானி கொடுத்த சஹாபி யார சொல்லலாம், நான் முதல்ல குருபானி கொடுத்துட்டேனே அப்படிங்குவாங்க. நபிகள் நாயகம் சொன்ன பதில், லா ஹரஜ அலைக, அதுவும் கூடும், உன் மீது குற்றம் இல்லை அப்படின்றாங்க. இன்னொரு சஹாபி கலி எறிவதற்கு முன்னால மொட்டை அடித்தாரு, ரசூல் என்ன பண்ணாங்க? அதையும் கூடும் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி கல் எறிவதற்கு முன்னால் தவாஃபை செஞ்சாரு, ரசூல் என்ன பண்ணாங்க? அதையும் கூடும் என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் ஒன்றை செய்திருந்தாலும் அதற்கு மாற்றமாக சில சகாபாக்கள் செஞ்சாங்களே, அதை நபிகள் நாயகம் அங்கீகரித்தாங்களே, சுன்னானா என்னங்க? நபிகள் நாயகம் சொன்னது சுன்னா, செய்தது சுன்னா, அங்கீகாரம் என்ன? சுன்னாவா சுன்னா இல்லையா? அவ நபிகள் நாயகம் அங்கீகரித்த காரணத்தால கல் எறிவதற்கு முன்னால் குருபானி கொடுப்பது கூடும், கல் எறிவதற்கு முன்னால் மொட்டை அடிப்பது கூடும், கல் எறிவதற்கு முன்னால் தவாஃபுல் இஃபாதா செய்வது கூடும் என்பதை நபிகள் நாயகம் அங்கீகரித்த காரணத்தால இதை கூடும் என்று பதில் சொல்கிறோம். இது என்ன, இதுவும் கூடும் அதுவும் கூடும் சொல்றீங்க என்றெல்லாம் கேள்வி, ரெண்டும் கூடும் ஹதீஸ் வருது, அப்ப ரெண்டும் என்ன செய்ய கூட? அப்ப இதுகளை வச்சுக்கிட்டு அதே மாதிரி மூலது ஓதுவதும் கூடுமா கூடாதா? அதே மாதிரி தராவி எட்டும் கூடும் இருபதும் கூடும் சொல்ல முடியுமா? அப்படி கேட்பது வந்து ஒரு அறியாமையின் வெளிப்பாடு. மேலே ரெண்டு கூடும் சொன்ன, அது ரெண்டுக்கு ஹரிசு வருது. நான் கேட்கிறேன், தராவி எட்டும் கூடும் இருபதும் கூடும் என்று ஹரிசு இருக்குதா? ஏதாவது ஒரு ஆயத்தை வைத்து ஒரு ஹதீஸை வைத்து கருத்து வேறுபாடு வந்திருந்தால் அந்த ரெண்டு கருத்தும் கூடுங்க. தராவிக எட்டு என்பது தெளிவான ஹதீஸ் இல்லையா? புகாரியுடைய ஹதீஸ், மார்க்கான எஜீது சி ரமலான வலா சி ஹைரிஹி அலா இஹதா அசர தரகாதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத மாதங்களாக இருந்தாலும் சரி, எட்டு பிளஸ் மூன்றாக பதிவுனாக தொழுதார்கள், அதற்கு மேல் சொல்லவே இல்லை என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இமாம் புகாரி வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப எட்டு தான் தராவிக தொழுக, எட்டு தான் என்பது தெளிவாக ஹதீஸில் இருக்க, இருபது என்று ஒரு கருத்து வருது அப்படின்னு சொன்னா அது இந்த ஹதீஸை வைத்து வரக்கூடிய கருத்தா? ஹதீஸுக்கு மாற்றமான கருத்து, ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துல செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க, 30-40 பாத்தியாக வராங்களே, பாத்தியாக ஓடுவது கூடுமா கூடாதா என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் பதிலு? பாத்தியாக ஓடுவது கூடாதுங்க, அது விதாத்துங்க. ஏன் கூடாது? பாத்தியாக ஓடுவது கூடும் என்று எந்த ஜமாத்தாலும் பாத்தியா ஓடுறாங்களே, அவர்கள் சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லி கூடாங்களே, அவங்களாக இருந்தாலும் சரி, தபிலீது ஜமாத்தாக இருந்தாலும் சரி, பாத்தியாக ஓடுவது கூடும் என்றால் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி மௌத்தா போனாங்க, இவருக்கு வந்து 40 பாத்தியா ஓடுனாங்க அப்படி யாராவது சொல்றாங்களா? யாருமே அப்படி சொல்றதே இல்லையங்க. அவங்க எல்லாம் ஓடுறாங்க, அவங்க எல்லாம் ஓடக்கூடிய காரணத்தால அதென்ன பண்ணக்கூடாது? பாத்தியா என்பது வந்து ஏன்னா ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இஸ்லாம் வந்து முழுமையான மார்க்கம். இந்த முழுமையான மார்க்கத்தில் ரசூலுல்லாஹுடைய காலத்துல அவங்களுக்கு வந்து 7 பிள்ளைங்க இல்லையா? ஏழு பிள்ளைங்க இல்ல, 3 பிள்ளைங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்க, 4 யாரு? பொம்பளை பிள்ளைங்க. இந்த 3 ஆண்களை சொல்லுவோம்னு சொன்னா, முதல்ல காசிம், ரெண்டாவது யாரு? அப்துல்லா, மூணாவது இப்ராஹிம். இந்த காசிமும் இந்த அப்துல்லாவும் இந்த இப்ராஹிமும் அவர்கள் குழந்தைகளாக இருக்கிற போதே மரணித்து விட்டார்கள். சரியா? 3 ஆம்பளை பிள்ளை மூத்தா போயிடுறாங்க, 4 பொம்பளை பிள்ளை. முதல் பிள்ளை யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டாவது ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. மூணாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. நாலாவது யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பேரும் பெரியால ஆனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேருக்கு நிக்காஹ் பண்ணி வச்சாங்க, 4 பேரும் பிள்ளைகளாம் பெற்றாங்க என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. ஆனாலும் 4 பெண் பிள்ளைகளில் 3 பேரு நபிகள் நாயகம் ஹயாத்தாக இருக்கிற போதே மரணித்து விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹுடைய 7 பிள்ளைங்கல்ல, 6 பிள்ளை என்ன? ரசூலுல்லா வாப்பா தந்தை ஹயாத்தாக இருக்கிற போதே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைங்களை யாராவது ஒரு பிள்ளைக்கு இது 3வது பாத்தியா ஓத வேண்டும், 7 ஓத வேண்டும், 40 ஓத வேண்டும், வருஷம் ஓத வேண்டும் என்று எழுதினாங்களா? நபிகள் நாயக பல திருமணங்கள் பண்ணினாங்க என்பது உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தா இருந்தாங்களே, ஹதீஜா நாயி ஹயாத்தா இருக்கிற வரையிலும் ரசூலுல்லாஹி என்ன பண்ணல? ரெண்டா நிக்காஹ் பண்ணவே இல்லை. சரியா? கதீஜா நாய மட்டும்தான் மனைவி ஏறக்குறைய 26 ஆண்டுகள். 26 வருஷம் வரையில ரசூல்லாவுக்கு யார் மட்டும் மனைவி? 25 வயசு கல்யாணம் முடிச்சாங்க. 25 வயசு கல்யாணம் முடிக்கிறாங்க. 26 வயசு ஆயிடுச்சு. 51 வயசு வரையில ரசூல்லாவுக்கு யார் மட்டும் மனைவி? கதீஜா நாயி மட்டும்தான் மனைவி. கதீஜா நாயி மௌத்தா போன பிறகுதான் 2வது மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, 3வது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு போனாங்க. அப்ப கதீஜா நாய் மௌத்தா போனாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாய்க்காக பாத்தியா போனாங்களா? ஓதலையே. அப்ப ஓதலையில்லை என்று தெளிவா வரக்கூடிய காரணத்தால கருத்து வேறுபாடு ஓதுவதும் கூடும் ஓதாதும் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆயத்தை வச்சு கருத்து வேறுபாடு வரலாம், அது யதார்த்த. ஒரு ஹதீஸை வரலாம், யதார்த்த. ஆயத்துடைய அடிப்படை இல்லாமல், ஹதீசுடைய அடிப்படை இல்லாமல் கருத்து வேறுபாடு சொல்வது வந்து அது கருத்து வேறுபாடு இல்ல, அது வந்து பிதாத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஆயத்தை வச்சு கூட ஹதீஸு, ஆயத்தை வச்சு கூட கருத்து வேறுபாடு இருக்குதுங்கிறதுக்கு சில உதாரணங்களை உங்களை முன்வைக்கிறேன். திருமலை குர்ஆனில் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 196வது வசனம், 2ல் 196 அந்த ஆயத்தை படித்து பாருங்க. அதில் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, சரியா? இந்த ஆயத்து பிரகாரம் ஹஜ் என்பது நம் மீது கடமையா கடமை இல்லையா? அந்த கடமையில ஹஜ் என்ன? கடமை. ஹஜ்ஜி கடமை என்பதற்கு எது ஆதாரம்? இந்த ஆயத்தை, இந்த பக்கராவுடைய 196வது ஆயத்தை தான். ஹஜ்ஜை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் என்பது அது ஆதாரம். இதே ஆயத்துல ஹஜ்ஜை மட்டும் அல்ல செய்ய சொல்றான், எதை அல்ல சேர்த்து சொல்றான்? உம்ராவையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறானே. அப்ப ஹஜ் என்பது எப்படி கட்டாயமான கடமையோ, அது மாதிரி உம்ராவும் என்ன கட்டாயமான கடமை என்கிற ஒரு பொருள் இந்த வசனத்தில் வருகிறதா இல்லையா? இந்த வசனத்தில் வருகிறது. அதனாலதான் மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ் செய்யக்கூடிய ஒரு ஹாஜி வந்து முதல்ல வந்து ஹஜ்ஜிக்கு முன்னால உம்ரா பண்ணனே, பண்ணிட்டுதான் என்ன செய்யணும்? ஹஜ் பண்ணனே. ஒருவேளை பெண்கள் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜிக்கு பிறகாவது என்ன செய்யணும்? உம்ரா பண்ணனே. என ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து தாங்க அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சேர்த்து சொன்ன காரணத்தால ரெண்டும் கடமை என்று சொல்வது யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு வந்து தஃப்ஸீர் பண்றாங்க. ஆனால் மிகச்சிறந்த ஹதீஸ்களை இமாமாக மேதையாக வாழ்ந்த இமாம் ஷாபியை ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க, இல்ல ஹஜ் என்பது கட்டாயமான கடமை, செஞ்சாகன. உம்ரா என்பது கடமை அல்ல, அது சுன்னத்து, அது சிறந்தது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஹஜ் அளவுக்கு பரவு என்ன செய்யக்கூடாது, உம்ராவை புரிந்து கொள்ள கூடாது என்று இப்னு அப்பாஸுக்கு மாத்தமாக யார் சொல்றது? இமாம் ஷாஃபி சொல்றாங்கல்ல, அவ இப்னு அப்பாஸ் கடமைங்கிறாரு, உம்ரா கடமைன்னு சொன்னாரு, அதுக்கு அது ஆயத்து. இமாம் ஷாஃபி உம்ரா கடமை இல்லைங்கிறாங்களே, அதுக்கு என்ன? அதே ஆயத்தை வச்சு இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆயத்தை வச்சு ரெண்டு மாதிரி செஞ்சுக்கலாம், புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு இந்த ஒரு சஹாபியும் ஒரு இமாமும் மாத்தமா புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இது ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கு பாங்கு சொல்றாங்கல்ல, பாங்கு சொல்லக்கூடியவருக்கு ஒது அவசியமும் அவசியம் இல்லையா? ஒரு கேள்வி வரலாம். அதாவது இகாமத்து சொல்றவருக்கு வந்து கட்டாய ஒது வேணும் இல்லையா? ஏன்னா அப்புறம் வந்து அவரு தொழுகை ஆரம்பிச்சிருவாரு. பாங்கு சொல்றாரு, அவருக்கு ஒது வேணுமா வேணாமா என்று நீங்கள் கேள்வி கேட்டால், இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி அதனுடைய ஜாமியா திருமிதில 184வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க, லா யுஅஸ்ஸினு இல்லா முதவல்லிஉன், நீங்கள் உது செய்யாமல் பாங்கு சொல்ல வேண்டாம், சரியா? நீங்கள் உது செய்யாமல் என்ன செய்ய வேண்டாம்? பாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அபூ ஹுரைரா மாதிரியான சஹாபி, இமாம் ஷாஃபி போன்ற இமாம்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை வந்து கட்டாய கடமை என்று புரிந்து கொள்ள கூடாது, சரியா? சாரி, அதாவது அபூ ஹுரைரா இமாம் ஷாஃபி வந்து கடமைங்கிறாங்க, பாங்குக்கு என்ன வேணும்? உலு வந்து கட்டாயங்கிறாங்க. ஆனால் இமாம் அஹமது பின் ஹம்பல் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடமை இல்ல, உலு இல்லாம என்ன செய்யலாம்? பாங்கு சொல்லலாம். அது உலுவோடு பாங்கு சொல்லுவது சிறந்தது. சரியா? ஒழுவோடு பங்கு சொல்வது சிறந்தது, ஒழு இல்லாமல் பங்கு சொல்வது கூடுவன் என்று சொல்வது யாரு? இமாம் அகமது சொல்றாங்களே. அப்ப இமாம் ஷாஃபிக்கு மாத்தமா இமாம் அகமது சொன்னாங்களே, இது என்ன தவறா? ஒரு ஹதீஸ இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது என்ன உடன்படுறாங்க என்று நீங்கள் யோசிக்க கூடாது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, ஒரு ஆயத்தை வச்சு ஒரு ஹதீஸை வச்சு கருத்து வேறுபாடு வர்றது வந்து யதார்த்தங்கிறத நான் ஏற்கனவே போன வாரம் பல உதாரணங்கள் சொல்றேன். இரண்டாவது பார்த்தீங்க, சில கருத்து வேறுபாடுக்கு முக்கியமான காரணம் தெரியாம ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க, அதை ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, மறந்து போட்டு தீர்ப்பு. எவ்வளவோ ஆயத்தை படிச்சு எவ்வளவோ பயானை கேட்டிருக்கிறோம். நான் கேட்கறேன், நீங்க படிச்ச ஆயத்துல உங்க ஞாபகத்துல இருக்குதா? படிச்ச துவாக்கள் ஞாபகத்துல இருக்குதா? கேட்ட பயான்லாம் ஞாபகத்துல இருக்குதா? எவ்வளவோ கேட்டுக்கிறோம், முக்காவாசு மறந்து போயிடும், காவாசா நிக்கும். இதான் மனித இயல்பு, மறக்காரும் அல்லாதாங்க. வமாக்கான ரப்புக்கு நசியா, உங்களுடைய ரப்பு தான் எதையும் எதையும் மறக்க மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப சஹாபாக்கள் தெரியாமல் அல்லது மறதியின் காரணத்தால் ஒரு தீர்ப்பு சொல்லிடுவாங்க, அதுக்கு பிறகு தெரிய வர தீர்ப்பை மாத்திக்கிடுவாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சின்ன ஒரு உதாரணம், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2062 ஹதீஸா இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அவங்க ஹலீஃபாவா, அதாவது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிற போது அவங்கள சந்திக்க ஒரு சஹாபி வருவாங்க. வந்த சஹாபி அபு மூசல் அஷ்ஆரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து கலீஃபாட்ட போய் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால சலாம் சொல்லணுமா இல்லையா? சலாம் சொல்லுவாங்க. அபு மூசா சலாம் சொல்லுவாரு, கலீஃபா சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்ல மாட்டார்கள். ரெண்டாவது சலாமு, அதுக்கு என்ன இல்ல, பதில் இல்ல. மூணாவது சலாமு, அதுக்கு என்ன இல்ல, பதில் இல்லை. அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு மூன்று முறை சலாம் சொல்லி மூன்றுக்கும் பதில் வராத காரணத்தால் என்ன பண்ணிடுவாங்க, வீட்டுக்குள்ள வராம அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருவாங்க, அபு மூசா வந்து காணாம இருப்பாரு. கேப்பாங்க, அபு மூசா சலாம் சொன்னாரே ஏன் உள்ள வரல அப்படிங்குவாங்க. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, மூணு முறை சலாம் சொல்லி பார்க்கணும், பதில் இல்லைன்னு சொன்னா உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க, அதனால என்ன செஞ்சிட்டேன், நான் உள்ள வராம திரும்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாரு அப்படிங்குவாங்க. இந்த ஹதீஸ் வந்து உமர் ரலியல்லாஹு வந்து கேள்விப்படாத ஒரு புதிய செய்தியா இருக்கு. அப்படியா, அப்படி ரசூலா சொல்லிருக்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்க போய் அபு மூசாவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்குவாங்க. அபு மூசா வருவாரு, ஏங்க உள்ள வரலன்னு கேட்பாங்க. மூணு முறை சலாம் சொன்னேன், நீங்க பதில் சொல்லல. மூணு முறையும் சலாம் சொல்லியும் பதில் இல்லை என்று சொன்னால் உள்ளே வர அனுமதி இல்லை என்று பொருள். இந்த காரணத்தால் நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று நபிகள்லா எனக்கு சொன்னாங்க. ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்யல, உள்ள வரல அப்படின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அது தெரியாதனால அவர்கிட்ட கேட்பாங்க, அகிம் அலையல் வையினா, இதற்குரிய சான்றை ஆதாரத்தை முன்வையுங்கள். நீங்க இந்த ஹதீஸ ஒரு ஆள் மட்டும் சொன்னா போதாது, உங்களுக்கு சப்போர்ட் என்ன பண்ணனே, இன்னொரு சஹாபி இந்த ஹதீஸ் சொல்லணும். இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஹத்தடி கொடுப்பேன், கசையடி என்ன செய்வேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்வாங்க. பயந்து போன அபு மூசல் அஷாரி அன்சாரி சஹாபாக்கள்கிட்ட போவாங்க. அதில் இருந்த சிறிய வயசு ஒரு சஹாபி அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்லுவாங்க, ரசூல்லா இந்த ஹதீஸ எனக்கு சொல்றாங்க, எனக்கு இந்த ஹதீஸ் தெரியும், நான் கலீஃபாட்ட போய் சாட்சி சொல்றேன் அப்படின்னு அபு மூசாவோடு வந்து இந்த அபு சயீத் குதிரி என்ன செய்வாரு, கலீஃபா அவர்களே நபிகள் நாயகம் இந்த ஹதீஸ எனக்கு சொன்னாங்க, எனக்கு இந்த ஹதீஸ் தெரியும் என்று சொன்ன உடனே ஒரு தவறான ஒரு கருத்துல இருந்தாங்க, அந்த கருத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க, மாற்றிக் கொண்டார்கள் என்கிற ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க, நோன்பு சகர் பண்றமா இல்லையா, அதாவது ஒரு ஜுனுபாளி குளிப்பு கடமையோடு சகரு சாப்பிடலாம சாப்பிடக்கூடாதா, சரி ஒரு கேள்வி. ஒரு ஒரு நோன்பாளி நோன்பு வைக்கிறாரு, சகரு சாப்பிடுறாரு, அவர் ஜனாபாத்தா குளிப்பு கடமையா இருக்குது, குளிப்பு கடமையோடு தவறு சாப்பிடலாமா என்று கேள்வி கேட்டால் மிகச்சிறந்த ஒரு சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சாப்பிடக்கூடாது. சரி, அபு ஹுரைராவுடைய கருத்து என்ன, சாப்பிடக்கூடாது என்று தீர்ப்பு சொல்லிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு யாருக்கு தெரிகிறது என்று சொன்னால் ஆயிஷா நாய்க்கு வருது. ஆயிஷா நாயை பதில் சொல்றாங்க, சாப்பிடலாம். சரியாங்க, அதாவது குளிப்பு கடமையாக இருக்கிற போது சாப்பிடக்கூடாது என்பது யாருடைய தீர்ப்பு, அபு ஹுரைராவுடைய தீர்ப்பு. சாப்பிடலாம் என்பது யாருடைய தீர்ப்பு, ஆயிஷா ராயுடைய தீர்ப்பு. சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரம் தருவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வந்தாங்க, என்னோடு கூடுனாங்க. அவர்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்தது. குளிப்பு கடமையான நிலையில் தகுறு உணவை உண்டார்கள். அதற்கு பிறகு குளித்து விட்டு சுபுகுத்து வகிக்கு பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அப்படின்னு சம்பந்தப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொன்ன உனையே அபூஹுரைரா தன்னுடைய கருத்தை மாற்றி கொண்டார்கள் என்கிற ஹதீஸ் வருகிறது. அப்ப இது அபூஹுரைரா வந்து அவருக்கு தெரிய அவருக்கு இது சரிந்து பட்டுச்சு சொல்லிட்டாரு. அப்புறம் ஆயிஷா நாய் தெரிய ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அபூஹுரைரா பெரிய சஹாபி என்ன பண்ணாரு, மாற்றி கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 1292 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அறிவிக்கின்ற சஹாபி யாருன்னு சொன்னா முகையரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மையிது யுஅஸ்ஸிபு ஃபீ கபரிஹி பிமா நீஹா அலைஹி. அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய வீட்டார்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய காரணத்தால் மையத்திற்கு அதாவு செய்யப்படுகிறது. சரியா, ஒருத்தர் ஜனாதா இருக்கிறாரு அல்லது அடக்கமே செய்யப்பட்டுட்டாரு, வீட்டார்கள் என்ன பண்றாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க, ஒப்பாரி வைக்கிறனால மையத்துக்கு என்ன செய்யப்படுகிறது அதாவு செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக சொல்றது யாரு, அதாவது முகையரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இமா புகாரி பதிவு பண்றாங்க. இந்த கருத்து இந்த ஹதீஸ் வந்து ஆயிஷா நாய்க்கு வருது. ஆயிஷா நாய் வந்து சொல்றாங்க, ரஹிமல்லாஹ், அல்லாஹ் முகைரா பின் ஷோபா மீது அருள் புரியட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லம் இப்படி சொல்லவில்லை, அவர் தவறாக புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்ன, ஒரு யூதர் மரணித்து விட்டார், ஒரு யூதர் மரணித்துட்டாங்க, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, அந்த யூதருடைய குடும்பத்தை இருக்கிறாங்க, அவங்க போய் கபூர்ல அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த யூதரோ மௌத்தா போயிட்டாரு, அடக்க செய்யப்பட்டாரு, கபூர்ல எல்லாம் என்ன செய்யற அல்ல அவங்கள அதாவப்படுத்துவான்ல, கபூரில் இருந்து அல்ல அதாவது செய்கிறான், இவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இதை வேற அதை வேறைய சொன்னாங்களே தவிர, அழக்கூடிய காரணத்தால் மையத்திற்கு அதாவது செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. சரியா, இந்த சஹாபி தவறாக புரிந்து கொண்டார் என்று சொன்னது யாரு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்களே. அப்ப எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆயிஷா நாயகி ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்களே அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்க இன்னும் ஒண்ணு தவறான புரிதல், நீங்க சஹீஹுல் புகாரில 4258 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது, இஹ்ராம் கட்டிவிட்டால் இஹ்ராமுக்கு பிறகு நிக்காஹ் பண்ணலாமா, கூடாது இல்லையா. இஹ்ராம் கட்டிவிட்டால் நெகத்தை வெட்டுவது கூடாது, முட்டை அடிப்பு முடி வெட்டுவது என்ன கூடாது, வேட்டையாடுவது கூடாது, நறுமணம் பூசுவது என்ன இஹ்ராமுக்கு பிறகு கூடாது. அதே மாதிரி திருமணம் முடிப்பதோ கணவன் மனைவி உறவு கொள்வதோ இஹ்ராமுக்கு பிறகு கூடுமா, கூடாது. தெளிவா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சஹீஹுல் புகாரில இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, தஸவ்வஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா வஹுவ முஹரிமுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனாவை திருமணம் செய்கிற போது இஹ்ராம் நிலையில் இருந்தார்கள். புரியுதா, இஹ்ராம் கட்டிட்டா கல்யாணம் முடிக்க கூடாதுங்க, தெளிவா எல்லாருக்குமே தெரிஞ்ச சட்டம். ஆனால் இப்னு அப்பாஸ் சொல்றாரு, இமாம் புகாரி வந்து பதிவு பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி மனைவி, முதல் மனைவி யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல் மனைவி யாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, கடைசி மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனாவை ரசூலா கல்யாணம் முடிக்கும் போது ரசூலா யாரா இருந்தாங்க, இஹ்ராம் கட்டிய நிலையில் திருமணம் செய்தார்கள் என்று அறிவிக்கிறாங்க. சரியா, அதே புகாரிலேயே அதே மாதிரி திருமிதியில நீங்க பாத்தீங்க 842 ஹதீஸாக சம்பந்தப்பட்ட மைமூன அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம் இஹ்ராம் நிலையில் என்னை திருமணம் செய்யவில்லை, இஹ்ராமுக்கு முந்தையே திருமணம் செய்து விட்டார்கள். சரியா, இஹ்ராமுக்கு முந்தைய என்னை திருமணம் செய்து விட்டார்கள், என்னை திருமணம் செஞ்சிட்டாங்க, அதுக்கு பிறகு இஹ்ராம் கட்டுறாங்க, இஹ்ராம் கட்டி என்னை அழைச்சிட்டு வர்றாங்களே, அதை சஹாபாக்கள் பாக்குறாங்க, ரசூலா இஹ்ராமா இருக்கிறாங்க, அப்ப இப்பதான் ரசூலா கல்யாணம் முடிச்சுட்டாங்க என்று தவறாக புரிந்து கொண்டு இப்னு அப்பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட மைமூனா சொல்றாங்களே. அப்ப இந்த இடத்தில் இப்னு அப்பாஸ் ஒரு கருத்தையும் மைமூனா வேற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. நம்ம எதை ஏத்துக்கிறனே, சம்பந்தப்பட்ட மைமூனா தெளிவா சொல்றாங்க, இஹ்ராமுக்கு முந்தைய ரசூலனை கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்க சொல்றனால அதான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இது என்ன மைமூனாவுக்கு மாற்றமா இப்னு அப்பாஸ் சொல்லிட்டாரு ஏன்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. பாக்குறாரே ரசூல்லா இஹ்ராம் கட்டிட்டு வர்றாங்க, பின்னால மைமூனா வர்றாங்க, அப்ப இப்பதான் கல்யாணம் முடிச்சுட்டாங்களோ என்று தவறாக புரிந்து என்ன பண்ணிட்டாரு, அறிவித்து விட்டார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, கருத்து வேறுபாடுக்கு ஒரு ஆயத்தை ஆய்வு செய்வதில் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அறியாமையின் காரணத்தால் மறதியின் காரணத்தால் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது தவறான புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் கருத்து வேறுபாடு வரலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷால்ல அடுத்த வாரத்தை பொறுத்தவரை ஹதீஸ் ஹதீஸ் எடுத்துக்காட்டி இந்த மாதிரி ஹதீஸ் வருது, இந்த மாதிரி ஹதீஸ் வருது, நான் ஹதீஸோடு சொல்லுவோம். உதாரணமா நீங்க பாத்தீங்களா, சிவலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நீங்கள் மலஜலம் கழிக்க வேண்டாம், சரியா? ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவலாவை முன்னோக்கி மலஜலம் கழித்தார்கள், இரண்டாவது ஹதீஸ், சரியா? இந்த மாதிரியான பல ஹதீஸுகள், அதாவது உது செய்து விட்டால், உது செய்த பிறகு ஒரு ஆண் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டு விட்டால் உது முடியுமா முடியாதா அப்படின்னு ரசூலுல்லாஹி கேட்கும் போது முடியாது ஒரு ஹதீஸ், சரியா? முடியும் இன்னொரு ஹதீஸ், ரெண்டுமே பக்க சைஹான ஹதீஸுகள். இந்த மாதிரியான ஹதீஸுகள் வருகிறது. இந்த மாதிரியான ஹதீஸுகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நீ ஹதீஸ் கரையில இமாம்கள் ஃபக்கீஹ்கள் எல்லாம் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு ஹதீஸ்களை வந்துட்டாக்கு, ஹதீஸ்களை எப்படி மதிப்பது, ஹதீஸ்களை எப்படி கண்ணியப்படுத்துவது, ஹதீஸ்களை எப்படி புரிந்து கொள்வது, ஒரு ஹதீஸை புறக்கணிக்காமல் ரெண்டு ஹதீஸையும் இணைத்து எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கெல்லாம் இமாம் ஷாஃபி போன்ற ஹதீஸ்கள் பல்வேறு கிதாபுகள் எழுதுகிறாங்க. அந்த மாதிரியான வரலாற்று செய்திகள், கருத்து வேறுபாடுகளை இன்ஷால்லா நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு விஷயத்தை எப்படி நாகரிகமா அணுகுறாங்களோ, எப்படி ஆரோக்கியமா அணுகுறாங்களோ, இமாம்கள் கருத்து வேறுபாடு விஷயத்துல எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்களோ, அதுபோன்று இருக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவை இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபின் 888வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நீங்கள் பிறையை பார்த்து விட்டால் ஓத வேண்டிய துவா என்ன? நம்ம எல்லாம் வந்து பிறை எந்தெந்த பிறைய பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பிறையா தான் நம்ம பார்க்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஒன்னாவது ரமலான் பிறை, ரெண்டாவது என்ன ஷவ்வால் பிறை. அதுக்கு மேல பார்த்த மாதிரி போனா போதும்னு சொல்லிட்டு துல்ஹஜ் பிறைய பார்த்தாலும் பார்க்கலாம். இதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா சண்டை நிறைய போடுவோம், ஒன்னா ரெண்டா மூணா நாலு, எப்ப நோம்பு எப்ப பெருநாள் அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பிறையையும் பார்ப்பார்கள், பார்த்து துஆ ஓதுவார்கள். ஒவ்வொரு பிறையின் 13, பிறை 14, பிறை 15 என்ன செய்வாங்க, நோம்பு வைப்பார்கள் என்றெல்லாம் அறிவிச்சிருக்கிறது. அப்ப நீங்கள் பிறையை பார்த்தவுடன், முதல் பிறையை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகு லிமா துஹிப்பு வதர்லா ரப்புனா வரப்புன அல்லாஹ் என்பதுதான் அந்த துவாவாக இருக்கிறது. மறுபடியும் ஞாபகமூட்டுகிறேன், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி வத்தௌஃபீகு லிமா துஹிப்பு வதர்லா ரப்புனா வரப்புன அல்லாஹ் என்று ஒவ்வொரு மாசமும் அந்த பிறைய பாட்டு என்ன செய்யணும், நீங்கள் துவா சொல்ல வேண்டும். என்ன பொருள் சொன்ன, அல்லாஹும்ம அல்லாஹவே அஹில்லஹு அலைனா இந்த பிறையை எங்களுக்கு நீ உதிக்க செய்வாயாக, நாங்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் சொன்ன, வில் அம்னி பாதுகாப்பு பெற்றவர்களாக, வல் ஈமானி ஈமான் உள்ளவர்களாக, வசலாமதி மன அமைதி நிம்மதி உள்ளவர்களாக, வல் இஸ்லாமி இஸ்லாத்தில் குர்ஆன் சுன்னாவை கட்டுப்படக்கூடிய மக்களாக எங்களை இந்த மாதத்தில் நீ ஆக்கி வைப்பாயாக. வத்தௌஃபீகு லிமா துஹிப்பு வதர்லா, நீ புரிந்து கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. ரப்புனா வரப்புக்கல்லா, பிறையே உன்னுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கிறான் சரியா என்கிற அழகான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பிறையையும் பார்த்த உடனே இந்த துஆ ஓதுனாங்க, ஓத சொன்னாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது. இதை கேட்ட சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி அமல் பண்ணாங்களோ அப்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் இதுபோல நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.